செய்தும் ஆஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ப தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே உலகு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடிக்கும் வரை. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இன்று 13 தேதி வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் மாதம் 2024. தமிழுக்கு குரோதி வருடம் ஆவணி திங்கள் 28 நாள், இஸ்லாமியர்களுக்கு ரபியுல் அவ்வல் மாதம் 9 நாள், ஹிஜ்ரி 1445. வாழ்க்கை தத்துவங்களை திருக்குறள் மூலம் அன்றே சொல்லிச் சென்றார் நமது வள்ளுவர். அந்த குரலுடன் நிகழ்ச்சிதனை தொடங்க குரல் கொடுக்க வருகின்றார் மூத்த கலைஞர் சமூக சேவையாளருமான மெர்வின் கான்ஸ்டன்டைன் அவர்கள். வணக்கம்.
இனிய காலை வணக்கம். இன்றைய சிந்திக்கும் வலை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 25 அதிகாரமான அருளுடைமை என்னும் அதிகாரத்தில் இருந்து 9 குறளினை பார்க்க இருக்கின்றோம். அன்பின் முதிர்ச்சியே அருள். திருவள்ளுவர் தனித்துறவரம் பற்றி கூறவில்லை. இல்லறத்தின் தொடர்ச்சியே துறவரம். இல்லறத்திலிருந்து செய்வதே அது என்பதை விளக்கும் இந்த 25 அதிகாரமான அருளுடைமையின் 9 குறள். அருள் இல்லாதவன் தவறிப்போய் அறத்தை செய்தல் கூடும். ஆனால் அது தெளிந்த ஞானம் இல்லாதவன் உண்மைப் பொருளை கண்டதாக கூறுவதற்கு ஒப்பாகும். இரண்டும் நடவாதன. நடந்ததாக கூறினால் பொய். திருளாதான் மெய்ப்பொருள் கண்டாற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். சிப்பியினுள் விழும் மலைத்துளி எல்லாம் முத்து ஆவதில்லை. சிப்பியின் பக்குவம் உடல்நிலைக்கு ஏற்ப மலைத்துளி முத்தாக உருக்கொள்கிறது. காண்பவை கேட்பவை எல்லாம் புரிந்து விடுவதில்லை. ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, அதில் தெளிவு பெற பக்குவம் தேவை. சிந்தித்து உணர்வதை மனம் ஏற்றுக்கொள்ள, தெளிவு பெற பக்குவம் வேண்டும். உயிருணர்வினால் உணர்ந்த மெய்ப்பொருளை தெரிந்து கொள்வதற்கு பக்குவம் வேண்டும். தெளிவு என்பது யாது? அதுவும் ஒரு அறிவே. அதுபோல் அறம் செய்ய வேண்டுமானால் மனதில் கருணை இருக்க வேண்டும். கருணை தொடர்பு இல்லாதவரிடத்திலும் நேசபாவத்தை உண்டாக்கும். கருணைக்கு தூண்டுகோள் பிறர்படும் துன்பம் துயரம்தான். கருணையுள்ளம் இவற்றைக் கண்டு உருகுகிறது, அவற்றை தீர்க்க முந்துகின்றது, வாடிய முகங்கள் கண்டு தானும் வருந்துகின்றது. கருணையாளன் பிறர் சிரித்தால் தானும் சிரிப்பான். பிறர் ஒரு சிறிது நோவு காட்டினாலும் பெரிதும் வருந்துவான். அந்த துன்பம் தீரும் வரை உறங்க மாட்டான். அதன் பொருட்டு அவன் செய்வதே அறம். கருணை இல்லாதவன் செய்யும் அறம் விளம்பரம், புகழாசையின் வெளிப்பாடு. இந்த போக்கே அவன் செய்யும் அறம் நிற்காதபடி செய்துவிடும். குளிருக்கு ஆடை வழங்குகிறேன் என்று அறிவித்துவிட்டு ஆடை வாங்கிக் கொள்ள வருபவர்களிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டால் அந்த அறத்தை செய்வதில் பலனில்லை. திருளாதான் மெய்ப்பொருள் கண்டாற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். இன்றைய சிந்திக்கும் வலை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 25 அதிகாரமான அருளுடைமை என்னும் அதிகாரத்தில் இருந்து 9 குறள்.
நன்றி ஐயா. துடுப்பு இருந்தால்தான் ஓடம் கரை சேரும். வாழ்க்கையும் அப்படித்தான். இதை குட்டி கதையுடன் நமக்கு சொல்ல வருகின்றார் ஆக்லாந்து திருமுருகன் கோயில் குருக்கள் ராதாகிருஷ்ண சர்மா பரமேஸ்வர் சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
வானலையில் தவழ்ந்து எம் காதுகளில் ஒலிக்கும் சங்கநாதம் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய பொழுது இனிதாய் விளங்கிட வாழ்த்துக்கள் கூறிக்கொன்று இன்றைய நச்சிந்தனை நிகழ்ச்சியில் நாம் வாழ்க்கை என்னும் ஓடத்தில் பயணிப்பதற்கு இலக்குகளை மட்டும் சரிபார்த்து கொண்டு அதனை நோக்கி பயணித்தால் வாழ்க்கையில் சரியான வழியில் சென்றுவிட முடியும் என்ற சிந்தனை தருகின்ற சிறுகதையொன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள முனைகின்றேன். குருவே, என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை என்று சலிப்புடன் கூறிய ஒருவன், என்னை பற்றி குறை கூறுபவர்கள் அதிகரித்து விட்டார்கள், அவர்களை எப்படி சமாளிப்பது என்று எனக்கு தெரியவில்லை என்று குரு ஒருவரிடம் சலிப்புடன் கூறிய ஒருவனை பார்த்து குரு ஒரு சம்பவத்தை கூற ஆரம்பித்தார். அமெரிக்காவின் பரபரப்பான நகரொன்றில் வாடகை வண்டியொன்றில் காலை வேளையில் ஒருவர் பயணித்து கொண்டிருந்தார். நெரிசலான போக்குவரத்திற்கு மத்தியில் வண்டி ஓட்டுநர் சிரமப்பட்டு வண்டியை ஓட்டிக்கொண்டிருந்தார். பல இடங்களில் வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதுவது போல் வந்தன. ஆனால் ஓட்டுநர் கொஞ்சம் பதட்டப்படவில்லை. இப்படி சுமூகமாக பயணித்து கொண்டிருந்த போது ஒரு திருப்பத்தில் வண்டியொன்று குறுக்கே வந்துவிட்டது. இரு வண்டிகளும் மோதுவது போல் சென்று மெல்லிய இடைவெளியில் இடிக்காமல் தப்பின. தவறு எதிரில் வந்தவனுடையது தான். இருந்தாலும் ஆத்திரத்தில் வாடகை வண்டியின் அப்பாவி ஓட்டுநரை திட்டினான். ஆனால் இவரோ பதிலுக்கு அவனை திட்டவில்லை. அவனை பொருட்படுத்தாமல் வண்டியை செலுத்தினார். இதையெல்லாம் பார்த்து கொண்டு உள்ளே இருந்தவருக்கு வியப்பாக இருந்தது. இறங்க வேண்டிய இடம் வந்ததும் ஓட்டுநரிடம், எப்படி இவ்வளவு பொறுமையாய் யாருடைய திட்டுக்கும் பொருட்படுத்தாமல் வண்டியை செலுத்துகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த ஓட்டுநர், என்னுடைய இலக்கு உங்களை நீங்கள் சேர வேண்டிய இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது. வீதியில் போவோர் அள்ளி கொட்டும் குப்பையெல்லாம் என் மனதில் சேர்த்து கொள்ளவில்லை. அதையெல்லாம் பொருட்படுத்தி ஆத்திரப்பட்டு பதில் சொல்லி கொண்டிருந்தால் நாம் போய் சேர வேண்டிய இடத்தை அடைய முடியாது என்று அமைதியாக கூறினார். குரு கூறிய இக்கதையை கேட்டு வந்தவர் தான் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவு பெற்றவராய் விடை பெற்றார். ஆம் நேயர்களே, நாம் வாழுகின்ற வாழ்க்கையின் இலக்குகளை அறிந்து அதனை நோக்கி பயணிக்கும் போது இடையில் வரும் இடையூறுகளை பொருட்படுத்தாது தொடர்ந்து சென்று வெற்றிக்கனி பறிப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சி தனில் இனி எந்த ஊர் என்றாலும் நம் ஊர் போல வருமா என்பது போல நம் தமிழ் போல வருமா என இளந்தளிர் பகுதி தனி நாளுக்கு நாள் மெருகூட்டி வருகின்றனர் நியூசிலாந்தில் வசிக்கும் தமிழ் பேசும் சிறார்கள். அந்த வகையில் இன்று இளந்தளிரில் முதலில் உங்களுடன் இணைகின்றார் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் மவுண்ட் ரஸ்கில் தமிழ் பாடசாலை மாணவி செல்வி அக்ஷிதா விசாகன்.
பொன்மலை நாட்டை அறிவு நிறைந்த அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். நாட்டு மக்கள் அனைவரும் ஞானம் பெற வேண்டும். அதற்கு என்ன செய்வது என்று சிந்தித்தான். உலகில் ஏராளமான ஞான நூல்கள் உள்ளன. வாழ்நாள் முழுவதும் அவற்றை படித்து முடிக்க முடியாது. ஞான நூல்களின் கருத்துக்களை சுருக்கமாக தந்தால் மக்களுக்கு பயன்படும் என்று நினைத்தான். நாட்டில் உள்ள அறிஞர்களை எல்லாம் அழைத்தான். நீங்கள் அனைவரும் ஞான நூல்களின் கருத்துக்களை சுருக்கி தர வேண்டும். எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவில் முடியுங்கள் என்றான். அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தார்கள். ஞான நூல்களின் கருத்துக்களை சுருக்கி எழுதினார்கள். அவர்கள் எழுதியது 10 பெரிய புத்தகம் அளவில் இருந்தன. அந்த புத்தகங்களை எடுத்துக்கொண்டு அரசனிடம் வந்தார்கள். அரசை, நீங்க சொன்னது போல ஞான கருத்துக்களை எல்லாம் சுருக்கி எழுதியுள்ளோம். அவை இந்த புத்தகங்களில் உள்ளன என்றார்கள். புத்தகங்களை பார்த்தான் அவன். இத்தனை புத்தகங்களை படிக்கவும் நீண்ட காலமாகும். இன்னும் சுருக்கி எழுதி எடுத்து வாருங்கள் என்றான். 10 புத்தகங்கள் உள்ள கருத்துக்களை சுருக்கினார்கள். ஒரு புத்தகமாக்கி கொண்டு வந்தார்கள். அரசே, உலகில் உள்ள ஞானம் அனைத்தும் சுருக்கமாக இதில் உள்ளது என்றார்கள். பெரிய புத்தகமாக உள்ளதை இன்னும் சுருக்கி எடுத்து வாருங்கள் என்றான் அவன். சுருக்கி 4 பக்கங்களில் எழுதி எடுத்து வந்தார்கள். இன்னும் சுருக்கி எடுத்து வாருங்கள் என்றான். அவர்கள் அனைவரும் அதை மேலும் சுருக்கினார்கள். பொன்மொழி அளவில் வந்தது. அந்த பொன்மொழியை அரசனிடம் தந்தார்கள். அதை படித்து பார்த்தான் அவன். எதுவும் இனாமாக கிடைக்காது என்று இருந்தது. மகிழ்ந்த அவன் அவர்களை பாராட்டி பரிசு வழங்கினான். வீரர்களை அழைத்த அவன், இந்த பொன்மொழியை நாடெங்கும் பொறித்து வையுங்கள். உழைப்பின் பெருமையை மக்கள் அறிய வேண்டும் என்று கட்டளை இட்டான். நாட்டின் பல இடங்களில் வீரர்கள் அந்த பொன்மொழியை பொறித்து வைத்தார்கள். நன்றி.
விருந்தும் மருந்தும் 3 நாட்களே என நாம் பேச்சு வழக்கில் அடிக்கடி பயன்படுத்துவது யாவரும் அறிந்ததே. ஆனால் விளக்கம் தெரிந்து தான் சொல்கின்றோமா என்ற கேள்விக்கு பதில் சொல்கின்றார் திருமதி லலிதா மகாதேவன் அவர்கள். வணக்கம் அம்மா.
சங்கநாத நேயர்களுக்கு வணக்கம். விருந்தும் மருந்தும் 3 நாட்கள், இது பழமொழி. 3 நாட்களுக்கு மேல் விருந்தோ மருந்தோ கூடாது என்பதாக நாம் பொருட்கொள்வோம். விருந்தும் சரி மருந்தும் சரி 3 நாட்களுக்கு மேலும் நீடித்தால் அவற்றுக்குரிய மதிப்பை அவை இழக்கும் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக சொல்கிறது இப்பழமொழி. நாம் விருந்து மருந்து இவற்றை பார்ப்போம். விருந்து என்பது புதுமை, புதிதாக வந்தவரை விருந்தினர் என்கின்றோம். இப்போது நாம் கருதும் மாமன் மச்சான் போன்ற உறவுகள் அல்ல என்பர் பெரியோர். புதிதாக வருபவரை அச்சொல்லால் சுட்டுதல் பழம் மரபு. விருந்தினை ஓம்புதல் செய்ய சொல்வர் வள்ளுவர் விருந்தோம்பு அதிகாரத்தில். இருந்து ஓம்பி இல் வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. மனைவியோடும் இல்லத்திலிருந்த பொருட்களை போற்றி வாழும் செய்கையெல்லாம் விருந்தினரை பேணி அவர்களுக்கு உபகாரம் செய்யும் பொருட்டு என்கிறது இக்குறள். ஒருவன் இல்வாழ்க்கை வாழ்வதே விருந்தை பாராட்டத்தான் என்கிறார் ஐயன். ஆனால் அந்த விருந்தை 3 நாள் செய்தால் போதும் என்கிறது பழமொழி. கொஞ்சம் நெருடலாக பழமொழி இருக்கிறது. நாம் இன்றைய விருந்து என்றே கொண்டால் விருந்துக்கு சென்றால் 3 நாட்களுக்கு மேல் இருக்கக்கூடாது என்றே பொருள் தரும். இவையெல்லாம் வந்து உடனே செல்லும் அளவில் இருப்பதே நல்லது என்ற பொருள்தான் சொல்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் மோப்பம் குலையும் அனிச்சம் முகம் திருந்தி நோக்க குலையும் விருந்து என்ற குரலில் முகங்காட்டுவது விருந்தினர்களையும் அவர்களது உறவையும் கெடுத்துவிடும் என்கிறார். ஒரு வேடிக்கையாக சொல்வார்கள், ஒருவன் தெரிந்தவரின் வீட்டுக்கு போவதாக தன் அம்மாவிடம் சொன்னாராம். அப்போது அவர்களின் அம்மா, உணவில் உள்ளே உன்முகம் எப்போ தெரிகிறதோ அப்போ வீட்டுக்கு வா என்று சொன்னார்கள். அப்போ அந்த பிள்ளைக்கு ஒன்றும் புரியாமல் ஊருக்கு போனாராம். அன்று அவர்களின் வீட்டில் கறி விருந்து வைத்தார்களாம். 2 நாள் சைவ உணவை கொடுத்தார்களாம். அதன்பின் மறுநாள், அதாவது 3வது நாள், கஞ்சி சோறும் பக்கத்தில் ஊறுகாயும் வைத்தார்களாம். உடனே இவன் அந்த கஞ்சி குண்டானை எட்டி பார்த்தான். அதில் முகம் தெரிந்ததாம். உடனே அவன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். அதை போன்றே மருந்து உட்கொண்டாலும் 3 நாட்களுக்கு மேல் உண்ணக்கூடாது என்றது பழமொழி. எந்த ஒரு தனி மனிதனையும் பாதிக்கும் தொடர்ந்து மருந்து உண்டால் தேவையற்ற உடற்கோளாறுகள் ஏற்படும் என்பதே இப்பழமொழி. ஒரு குறளில் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு உற்றது அற்றது போற்றி உணின் என்பர் ஐயர். அதாவது ஏற்கனவே உணவு நன்கு செரிமானம் ஆன பின் உண்டால் நோய் அணுகாது. அங்கே ஒரு மருந்து மூன்று நாள் என்கிறது பழமொழி. சரி, இப்படி மாறுபட்ட கருத்துக்களோடு நாம் குழம்புவது இயல்பு. உண்மையான பொருள்தான் என்ன? பெரியவர்கள் இன்று இதன் பின்னே ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். விருந்து மருந்து மூன்று நாள். கொழுக்க உண்பது விருந்து, நோய் குறைய உண்பது மருந்து. வாரத்தில் நாட்கள் ஏழு, அதில் திங்கள் புதன் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களும் சந்திர நாட்கள். ஞாயிறு செவ்வாய் வியாழன் ஆகிய மூன்று நாட்களும் சூரிய நாட்கள். விருந்துண்ண சந்திர நாட்களும் மருந்து உண்ண சூரிய நாட்களும் ஏற்றவை என்பதால் விருந்தும் மருந்தும் மூன்று நாள் என்றார். வாரத்தில் ஏழு நாட்கள், விருந்தும் மருந்தும் ஆறு நாள், மீதி ஒரு நாள் தான் என்ன ஆச்சு என்பது கேள்வி. அந்த ஒரு நாள் கறி நாள், சனிக்கிழமை. அன்று எண்ணெய் தேய்த்து நீராடி விருந்தும் மருந்தும் இன்றி மிதமாக வாழ அறிவுரை சொல்கிறார். அதனை சனி நீராடு என்கிறார்கள். சரியாகவே தோன்றுகிறது. நன்றி, வணக்கம்.
உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட் 16
நிகழ்ச்சியில் இனி ஆஸ்திரேலியாவில் இருக்கும் தாயகத்தின் மூத்த எழுத்தாளரும் நாவல்கள் பயணக்கட்டுரைகளை யாத்தவருமான மாத்தலை சோமு அவர்கள் மனதை மயக்கும் மழலை இனிமை என்கின்றார். கேளுங்கள்.
மனதை மயக்கும் மழலை இனிமை. குழந்தை பெறுவது குறித்து விஞ்ஞானம் உடலுறவில் இணையும் விந்துகளில் ஒரு எக்ஸ் ஒரு வை சேர்ந்தால் அது ஆண் குழந்தை என்றும், இரண்டு எக்ஸ் சேர்ந்தால் பெண் குழந்தை என்றும் சொல்கிறது. ஆனால் எது எதனோடு சேர்ந்தால் என்ன, குழந்தை கிடைத்தால் போதும் என்பது இன்றைய திருமணமானவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. திருமணமாகி குழந்தை கிடைக்கவில்லையே என்று பல ஆண்டுகள் கவலைப்படுவோர் உலகில் உண்டு. இன்னும் சிலரோ பல குழந்தைகளை அடுத்தடுத்து பெற்று தள்ளுகிறார்கள். நேற்றைய குடும்பங்களில் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் நிறையவே இருந்தார்கள். இன்றோ ஆசைக்கு ஆணொன்று பெண்ணொன்று போதும் என்று குடும்பத்தை சுருக்கி கொண்டவர்களும் உண்டு. சிலரே ஒன்றே போதும் என்று முடித்து கொண்டார்கள். வேறு சிலரோ திருமணமாகி பல ஆண்டுகளுக்கு சிற்றின்பமே தொடர வேண்டும் என்பதால் குழந்தையால் வரும் பேரின்பம் அவர்களுக்கு தள்ளி போகிறது. இளமையில் கல்வி, இளமையில் திருமணம் என்பன மன வாழ்க்கையில் முக்கியமானது. முறையான காலத்தில் பெறும் குழந்தையே முழுமையாகும். மனிதனின் இளமைக்கால விந்து ஆரோக்கியமானது, வீரியமானது, இதனை விஞ்ஞானம் சொல்கிறது. ஆனால் இளவயதில் பிள்ளை பெறுவது ஒரு தொல்லை, ஒரு சுமை என்று நினைப்பவர்களும் உண்டு. இப்படி அவர்கள் பெற்றோர்கள் நினைத்திருந்தால் அவர்களே பிறந்திருக்க மாட்டார்கள். பிறக்கிற குழந்தை சுமை என்று கருதுபவர்களை கட்சுவர்கள் என்று சொல்லலாம். உலகில் வாழும் உயிரினங்கள் யாவும் தம் வாரிசுகளை பெறுவதில் மகிழ்ச்சி கொள்கின்றன. வாழை மரம் கூட கன்றுகளை ஈன்று விட்டுத்தான் குலையே போடுகிறது. தன் கன்றுகளை பார்த்து தாய்மரம் பெருமிதம் கொள்வதை மனிதனால் அறிய முடியாத ஒன்று. அது தாவர ரகசியம். மனிதர்கள் தம் குழந்தைகளை தம் வாரிசுகளை பார்ப்பதில் பெருமிதம் ஆசை இருக்கும். அதனை அற்புதமாய் பழந்தமிழ் கவிஞர்கள் தமிழ் எழுத்துகளால் படம் பிடித்து காட்டியுள்ளனர். இரண்டு அடிகளால் உலகை அளந்த திருவள்ளுவர் குழந்தைகளால் உண்டாகும் இன்பத்தை மூன்று வகையாக மூன்று குறட்பாக்களில் காட்டுகிறார். முதலாவதாக, பெற்றோருக்கு தாம் பெற்றெடுத்த குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும் அக்குழந்தையின் மழலை சொல் செவிக்கு இன்பத்தையும் வழங்கும் என்பதை திருவள்ளுவர் மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொல்கேட்டல் இன்பம் செவிக்கு என்ற குறளில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவ்வாறு கூறியது போதுமென்று எண்ணாமல் அதற்கு மேலும் ஆழமாக இன்னொரு குறளில் சொல்கிறார். குடல் இனிது யாழ் இனிது என்பவர் தம் மக்கள் மலையிலைச் சொல் கேளாதவர் என்ற குறளில் தாம் பெற்றெடுத்த குழந்தைகளின் மழலை சொல் கேளாதவரே குழலில் இருந்து வரும் ஓசை இனிமையானதென்றும் யாழிலிருந்து வரும் ஓசை இனிமையானதென்றும் சொல்வார் என்று அற்புதமாய் இதற்கு மேல் விளக்கி சொல்ல முடியாததை போல் சொல்கிறார். மூன்றாவதாக ஒரு குரலில் குழந்தைகள் பேசும் மழலை சொல் மட்டுமா இன்பம், இல்லை இன்னொரு இன்பத்தையும் அவர் இயம்புகிறார். அமிழ்தனும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அலாவிய கூழ் என்ற குரலில் தாம் பெற்றெடுத்த குழந்தையின் சிறிய கைகளால் பிசையப்பட்ட உணவு, அது மாவால் காய்ச்சிய கூழாயிருந்தாலும் பால் சோறாயிருந்தாலும் அமுதத்தை விட சுவையானதாக பெற்றோருக்கு இன்பம் தரும். இவ்வாறு தாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் குழந்தை பருவத்தின் மூலம் மூன்று வகை இன்பங்களை பெற்றோர் பெற இயலும் என சொன்ன திருவள்ளுவருக்கு குழந்தைகள் இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் இல்லை. ஆனால் குழந்தையின் மழலை மொழி அன்பு என்பனவற்றை பார்த்து கேட்டு அனுபவித்து ஆனந்தம் கண்டு உணர்ந்து ஒரு தந்தையை போல் குரல்களிலே எழுதியிருக்கிறார். திருவள்ளுவருக்கு முன்பு சங்ககால இலக்கியங்களில் வேறு புலவர்கள் சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தால் புறநானூர் ஒரு புறவலை புலவரை அடையாளம் காட்டுகிறது. அவர் சங்ககாலத்து ஔவையார். அவர் பாடிய பாடல் யாழோடும் கொல்லா பொழுதோடும் புணரா பொருளறி வாரா ஆயினும் தந்தையர்க்கு அருள் வந்தனவால் புதல்வர்தம் மழலை. இது குழந்தையின் மழலையை பற்றி சொன்னது. குழந்தையின் மழலை யாழின் இசையோடு ஒத்ததல்ல, கால நேரத்தோடு பொருந்தியதும் அல்ல. அது என்ன சொல்கிறது என்று புரியாது. ஆயினும் அந்த மழலை தந்தையின் அருளை பெற்றுவிடுகிறது என்பதே பாடலின் கருத்து. ஔவையாரின் வரிகளுக்கும் திருவள்ளுவருடைய கோட்பாக்களுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. திருவள்ளுவர் மழலை இன்பத்தை பெற்றவர்களுக்கு என்று சொல்கிற போது ஔவையார் தந்தையை மட்டும் சொட்டுகிறார். அதே நேரத்தில் குழந்தையின் மழலை தந்தையாருக்கு அருள் கொடுத்ததாக சொல்கிறார். அன்பின் உச்சம் அருள்தானே, இந்த அருளும் இன்பமும் இனிமையும் தாம் பெற்ற மழலையால் வர முடியும் என்பதே இருவரின் கணிப்பு. புறநானூர் மழலை பற்றி இன்னொரு பாடல் தருகிறது. பாடலை பாடியவர் பாண்டியன் அறிவுடைய நண்பை, அவன் ஒரு மன்னன். பாடல் இது: குறு குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துளந்தும் நெய்யடை அடிசில் மெய்ப்பட விதிர்த்தும் மயக்குறு மக்கள். மழலை தத்தி தவழ்ந்து தடுமாறி நடந்து தனது அழகிய சிறிய கையை நீட்டி உன்களத்தில் உள்ள உணவை தொட்டு எடுத்து வாயில் போட்டும் கையால் துளாவியும் நெய் பிசைந்த சோற்றை அள்ளி தன் உடலெங்கும் வாரி இறைத்து கொண்டும் விளையாடும் அதனை பெற்றோர்கள் பார்க்கும்போது அன்பால் மயங்கி விடுவார்கள். இத்தகைய மழலை குறித்து பாரதி என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். சொல்லும் மழலையிலே கண்ணம்மா துன்பங்கள் தீர்த்திடுவாய், இன்ப கதைகள் எல்லாம் உன்னை போல் ஏடுகள் சொல்வதுண்டோ. பாரதி கேட்ட மழலை துன்பங்களை தீர்ப்பதோடு இன்பக் கதைகள் சொல்லுமா? இது அனுபவத்தின் வெளிப்பாடு. பாரதி தான் பெற்ற மழலையிலிருந்து இதனை பெற்றிருக்கிறான். அந்த மழலை அம்மா அப்பா என்று அழைக்கிற போதும், அப்பப்பா அம்மம்மா என்று அழைக்கிற போதும் செவியை தொடும் ஒளி அமுதத்தை ஒத்தது. அது இதயத்தை ஒருடும் இனிய தூரிகை. நன்றி, வணக்கம்.
சங்கநாதத்தில் இனி நாம் தருவது தாயகத்தின் ஆலவரங்கால் சர்வோதயம் பதியில் அருள்வாளிக்கும் ஞான வைரவர் ஆலயத்தின் சிறப்பை புதுவை கவிஞர் புதுவை அன்பனின் பாடல் வரிகளுக்கு ஸ்ரீ நிர்மலன் இசையில் உயிரோட்டமாக பாடி நம்மை மகிழ்விக்க வருகின்றார் ஈழத்தின் பிரபலியம் பெற்று வரும் பாடகி கீர்த்தி.
வந்து குடி கொண்டவர் குடியிருந்த
சமூக அறிவித்தல் சிறுகதை தொகுப்பு வெளியீட்டு விழா. ஜோர்ஜ் அருளானந்தத்தின் மண்ணும் மனிதர்களும். காலம் சனிக்கிழமை 12ஆம் திகதி அக்டோபர் மாதம் 2024. நேரம் மாலை 3 மணி முதல். தலைமை திரு ஷன் மாஸ்டர். இடம் ஃபிக்லிங் கன்வென்ஷன் சென்டர், 546 மவுண்ட் ஆல்பர்ட் ரோட், 3 கிங்ஸ், ஓக்லண்ட். மேலதிக விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இத்துடன் இந்த நிகழ்ச்சி தனியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய அனைவருக்கும் மற்றும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் எமது நன்றி. அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரமே என கூறிக்கொண்டு ஜெரித் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அற்புத சிங்கம் அவர்களுடன் விடைபெறுவது என்றும் உங்கள் நான் ஆஷா. நன்றி, வணக்கம்.
You dress so fine, through the bumps of time in your prime.